ஏனி குமிழ்தான மிகமேது கழியார பெருமானை கடல் நாளும் மறவாமல் அடியாடு மலதூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வடிதாய வினைகூட நினையாவே. இருதயனாப்பன் அஞ்சலு துருவி இறைவனை உயிர்ப்பொழி செய்யாமை அருள்புரி அடக்கம் பரிதமாய்மை அன்பர் பெண்மன் கொண்டு ஒருமையுடர் சித்திரகவன் அடிய கொள்ளிக்கை செய்து நுற்ற திருமதுருசிவர்கள் குருவாம் திருநமச்சிவாயிருந்தாள் போற்றி கருணைபுரி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்தவாய் அழகும் பெருமை துறவோடு பழையத்தில் பொறுத்தே பின்னகடார் மலத்தாள்கள் தெரியாத மனமும் மருவினர்கள் நகராத ஞானமே வடிவாம் வரதுரிசி சிவஞானம் அமையும் நடத்தாள் ஒரு பொழுதும் நீங்க அமைதி மதுகுலத்தில் சிரத்தில் ஓதினாவில் என்று உன்னிவித்தே உரைப்பாம் திருச்சிட்டம்பலம் நம பார்வதி பதயே இத்திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டு நெருளி நம்மை எல்லாம் வாழ்வித்தருடன் எல்லாம் அல்ல ஸ்ரீ வலிமை உடனாகி சமேத ஸ்ரீ சிவந்தியப்ப சுவாமியுடைய பொன்பூர்ண திருவடி தாமரைகளை முன்னதாக போற்றி துதித்துக் கொண்டு சைவமக்களின் குலதெய்வமாக விளங்கும் திராவிட மாவாடியகத்தர் மாதவ சிவஞானியுடைய மலரடிகளை முக்கரணங்களும் வருத்திக் கொண்டு சைவ மையன்பர்களே அனைவருக்கும் அடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய வகுப்பிலே முதல் இரண்டு சூத்திரங்களை நிறைவு செய்துள்ள நிலையிலே மூன்றாம் சூத்திரத்தை தொடங்கிக் கொள்ளும் ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். இருப்பினும் முதல் இரண்டு சூத்திரங்களுடைய மீளவும் நினைவுபடுத்திக் கொண்டால்தான் இந்த மூன்றாம் சூத்திரத்துக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும். இந்த மூன்றாம் சூத்திரத்தோடு சேர்த்து முதல் மூன்று சூத்திரங்களும் பிரமாண இயல் என்ற பகுதியிலே இருக்கின்றன. பிரமாண இயல் என்பது என்ன என்பதை நாம் மீள மீள அதை நாம் உணர வேண்டும். எப்பொழுதும் இயலோடும் அதிகாரத்தோடும் பொருந்த வைத்து பொருள் பார்த்தால்தான் மெய்ப்பொருளை உணர முடியும். இந்த பிரமாண இயல் என்று ஏன் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் முப்பொருள்களும் இருக்கின்றன என்று பிரமாணம் கூறி நிறுவுகின்ற பகுதி. பிரமாணத்திலே மூவகை பிரமாணத்திலே எந்த பிரமாணம் பற்றி நிறுவுகின்றார் என்றால் அனுமான பிரமாணம் பற்றி தான். இடையிடையே ஆகம பிரமாணம் பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அதன் பிறகு அதை அனுமான பிரமாணம் மூலம் நிலைநாட்டி விடுவார்கள். முதல் சூத்திரத்திலே அனுமான பிரமாணத்தை துணை கொண்டு பதிப்பொருள் உண்டு என்று நிறுவினார். இரண்டாம் சூத்திரத்திலே அனுமான பிரமாணத்தை துணை கொண்டு பாசப்பொருள் உண்டு என்று நிறுவினார். எப்படி நிறுவியிருக்கின்றார் என்று கேட்டால் அந்த சூத்திரத்தை பார்த்தால் அப்படி நமக்கு தெரியவில்லையே. இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்திருத்தலும் உயிர்கள் புரியும் இறைவனைகளுக்கு ஏற்றபடி அவற்றை செலுத்துதலும் அப்படி செலுத்திக் கொண்டு தன்னுடைய சிற்சக்தியை விட்டு அவன் நீங்காமல் இருப்பதும் நான் சொல்லியிருக்கின்றார் என்றால் உயிர்களை அவன் போக்குவரவு புரிய வைக்கின்றான் என்று சொல்லும் பொழுது எந்த நியதிப்படி அந்த உயிர்களை போக்குவரவு புரிய வைக்கின்றான் என்று கேள்வி வரும். அதான் சொன்னார் இருவினையின் போக்குவரவு புரிய. அந்த இருவினை என்பது பாசம்தானே. பாசமாவது ஆணவம் கண்மம் மாயை. அதிலே அந்த இருவினை என்பது கண்மமலம், அது பாசம் தானே. சரி, அது கண்மம் சரி, மாயை பற்றி சொல்லவில்லையே என்றால் இருவினை என்று கூறவே அந்த இருவினைக்கு பற்றுக்கோடு வேண்டும். ஆகையால் அந்த பற்றுக்கோடு தான் மாயை என்று மாயை உண்மையும் பெறப்பட்டது அப்படின்னு சுவாமி சுவாமி எழுதுவார். ஏன்னா முதல் நூல் அவ்வளவு நுணுக்கமா தான் சொல்லும். மாயை எங்க சொல்லியிருக்கான் அப்படின்னா இருவினைக்கு பற்றுக்கோடு வேண்டும். அப்ப அதான் சொன்ன ஏற்கனவே சைவ சித்தாந்தத்தில் நல்ல தோய்வு உடையவர்கள் அதனுடைய நுணுக்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு தான் சிவஞான போதமே ஒழிய. ஏன்னா அவருக்கு அப்ப கேட்கறவங்களுக்கு என்ன தெரியணும், இருவினைக்கு ஒரு பற்றுக்கோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கேட்கறவங்களுக்கு இருக்கணும் மெய்கண்டார் எதிர்பார்க்கார். அதான் அங்க முதல் காரணம் மாயையை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. நான் இருவினை பற்றி சொல்லிவிட்டேன் அல்லவா, அந்த இருவினைக்கு பற்றுக்கோடு வேண்டும் என்பது உனக்கு தெரியும் அப்படின்னு மாணவன்ட்ட அவர் எதிர்பார்க்கார். அப்ப நாங்க படிக்கும் போது எங்களுக்கு தெரியல என்ன அப்படின்னா அதுக்குதான் வழிநூல் செஞ்சிருக்கார். சிவஞான போதம் உயரிய நூல் என்றாலும் நாம் அதற்கு போகணும்னா வழிநூல் சார்பு நூல் ஏனைய சாத்திரங்கள் இல்லாமல் போக முடியாது. ஆகையினாலே நம்ம சிவஞான போதத்தை மட்டும் நாம் வந்து கற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நமக்கு தெளிவு கிடைக்காது. இங்கே எதற்காக அதை தேர்ந்தெடுக்கின்றோம் என்றால் இரண்டு மூன்று அடிகளிலே சுருக்கமாக இருப்பதனால் அந்த அடிப்படை மாத்திரமாக பார்ப்பது நமக்கு துணை செய்கின்றது. இப்ப நான் இந்த இடத்துல இதை சொல்லும் போது நான் வழிநூல் சிவஞான சுவாமிகள் உரை இதெல்லாம் போய் தான் நான் சொல்ல முடியும். நானும் அதெல்லாம் போகாம சொல்பவரும் சிவஞான போதம் மட்டுமே படித்தவராக இருந்தால் சங்கடம் சொல்ல முடியாது. ஆகையினாலே இந்த இருவினை என்று சொல்லியிருப்பதனாலே இருவினைக்கு பற்றுக்கோடு வேண்டும். அது எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு நல்வினையை செய்யறோம் அல்லது தீவினை செய்யறோம், செஞ்ச உடனே இந்த வினை மறைஞ்சிருது. ஒரு தானம் தான் பண்றீங்க அவ்வளவுதான், அந்த செயல் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த செயல் எங்க போச்சு, இல்லவே இல்ல, அந்த புண்ணிய செயல் அழிந்தே போச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? ஆக தானம் இடும் பொழுது அது நல்வினை, இட்டு முடித்த பிறகு அந்த செயல் அழியவில்லை, அது ஆற்றல் மயமாக நம்முடைய புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றது. அப்பதான் அதுக்கு புண்ணியம் என்று பெயர். அது மாதிரி ஒரு தீவினை செய்தால் அது முடிந்த பிறகு அதுவும் ஆற்றல் மயமாக புத்தி தத்துவத்தில் கிடக்கு. ஆக அந்த புத்தி தத்துவங்கிற பற்றுக்கோடு தேவைப்படுது இல்லையா? ஆக இந்த இருவினைக்கு அப்படி ஒரு பற்றுக்கோடு வேண்டும். புத்தி தத்துவம் மாயையின் காரியம் தானே, அப்படி அந்த முதல் காரணமாக அப்படி பெற வேண்டும் நாம். ஆகையினாலே இன்னும் சர்வ சங்கார காலத்திலே எல்லா உயிர்களும் போய் எதுல ஒடுங்கும்னா மாயையில தான் ஒடுங்கும். உலகங்கள்லாம் போய் மாயையில ஒடுங்கும் நமக்கு தெரியும், உயிர்கள் எங்க ஒடுங்கும், மாயையில தான் ஒடுங்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர்களின் சூக்ம உடல் விட்டு போகவில்லை, தூட உடல் தான் விட்டு போயிருக்கு. எத்தனை முறை சங்காரம் பண்ணாலும் சரி சூக்ம உடல் பிரியாது. சூக்ம உடலை விட்டு உயிர்கள் எப்போ நீங்கும் அப்படின்னா முத்தியில தான் நீங்கும். தொடக்கத்தில் கொடுத்தது சூக்ம உடம்பு தான், அது நீங்குவது முத்தியில தான். எத்தனை முறை மகாசங்காரம் நிகழ்த்தினாலும் உயிர்களை விட்டு சூக்ம உடல் நீங்காது. இந்த சூக்ம உடலோடு போய் இந்த உயிர்கள் மாயையில் ஒடுங்கும். எனவே ஏன்னா சூக்ம உடல் மாயாகாரியம், அது மாயையில தான் ஒடுங்கும். அப்ப அது கூட இந்த உயிர்கள் இருப்பதனால இவையும் ஒடுங்கும். இந்த மாதிரி செய்திகள்லாம் சிவபிரகாசத்தில் இருக்கின்றது. ஆக அந்த இருவினை சொன்னதனாலே அதற்கு பற்றுக்கோடு இருக்க வேண்டும், அதுவே மாயை அப்படின்னு சொல்லி அப்படி மாயை உண்மை பாச உண்மை அப்படி பெறப்படுகின்றது. சரி சார், இருவினைங்கனால கண்மம் பெறப்பட்டது, இருவினைக்கு பற்றுக்கோடு வேண்டும், மாயை பெறப்பட்டது. ஆணவமலம், ஆணவமலம் எப்படி பெறப்பட்டது அப்படிங்கும் போது அவனுடைய சிற்சக்தியை சொல்லியிருக்காரு. ஆணை ஆணை ஆணையால் செலுத்தப்படுகின்றது இருவினை. அந்த ஆணையை விட்டு அவன் நீக்கமின்றி இருப்பான் இருக்கார். அந்த இடத்துல ஆணைனா என்ன, அவனுடைய சக்தி தான். அவனுடைய சக்தி ரெண்டு காரியங்களை செய்து, ஆட்களுக்கு தகுந்தபடி, ஆட்களுக்கு தகுந்தபடினா அந்த ஆணைக்கு வேண்டியால் வேண்டாதாள்னு உண்டானா, அப்படி கிடையாது. உயிர்களின் பக்குவத்துக்கு தகுந்தபடி ஆணவமல சார்பை விட்டு நீங்காமல் இருக்கின்ற உயிர்கள் அவை பெத்தான்மாக்கள், பெத்த நிலையில் இருப்பவை. அந்த ஆன்மாக்களுக்கு அவை வினை செய்யும், வினைக்கு ஏற்ற போகங்களை தான் அந்த சக்தியை ஊட்டிக் கொண்டிருக்கும். ஆணவமலத்திலிருந்து நீங்கிய ஆன்மாக்கள் அவை முத்தான்மாக்கள், முத்தான்மாக்கள் அவை வினை செய்ய மாட்டா, எனவே வினைப்பழங்களை ஊட்ட வேண்டாம், அவற்று சிவபோகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும். நமக்கு நமக்கும் போகங்களை கொடுப்பது திருவருள் சக்தி தான், நாயன்மார்களுக்கு போகங்களை கொடுப்பதும் திருவருள் சக்தி தான். நமக்கு போகங்களை எப்படி கொடுக்கிறது, வினைக்கு ஈடான இன்ப துன்பங்களை தான் கொடுக்கின்றது. நாயன்மார்களுக்கும் சிவானந்தமாகிய பேரின்பத்தை வழங்குகின்றது. ஏன்னா நம்ம மலச்சார்பில் இருக்கோம், அவர்கள் மலச்சார்பை விட்டு நீங்கிவிட்டார்கள். ஆகையினாலே இப்படி இரு நிலைகளில் இருக்கு பார்த்தீங்களா அந்த சக்தி. ஆக அந்த சிவபோகத்தை கொடுக்கிற நிலையிலே அந்த சக்திக்கு பராசக்தி என்று பெயர். அப்ப யாரிடம் பராசக்தியாக வழங்குகிறதுனா, நம்ம நாயன்மார்கள் போன்ற அருளாளர்களிடம். நம்மகிட்ட அது எப்படி விளங்குகிறதுனா, மறைக்கும் சக்தியாக தான் விளங்குகின்றது. சிவனை அது காட்டவில்லையே, ஆனால் காட்டாதது அதனுடைய குற்றம் கிடையாது. காணும் நிலையில் நம்ம இல்லை, ஆனா நம்ம அதை விட போறதில்லை. காணும் நிலைக்கு நம்மளை வளர்க்கின்றது. வளர்க்கும் போது ஒரே மாதிரி வளர்க்கல, ஏன் பலவிதமா வளர்க்க அப்படின்னா, வினைகள் ஆன்மாக்கள் செய்கின்ற வினைகள் பலவிதம், எனவே அவர் எடுக்கின்ற பிறவிகளும் பலவிதம். அதனாலதான் அப்படி பேதித்த பிறவிகளை கொடுக்கின்றார். பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த என்று சொல்கின்றார். அந்த இடத்துல வளர்த்தல்னா என்ன அர்த்தம், உடம்பை வளர்த்தல்னா நமக்கு புரியுது, ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்னெல்லாமோ சொல்றோம், காம்பிளானோ அதுவும் இதுவும். உடம்பை வளர்க்கும் போது தெரியுது, உயிரை வளர்ப்பது என்ன, ஆணவமல சார்பை விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குதல், அதான் வளர்த்தல். ஒரு சார்பு நீங்கன்னா இன்னொரு சார்பு கண்டிப்பா உயிருக்கு வேணும், தனித்திருக்க முடியாது. அப்ப சிவச்சார்புக்கு அந்த உயிரை வளர்த்தல் அதுதான். அப்படி அப்படி இந்த வளர்க்கிற நிலையில வந்து வளர்த்து முடிச்ச பிறகுதான் சிவபோகத்தை கொடுக்க முடியுமோ இல்லையா, நோய் நீங்க பிறகுதான் உணவு கொடுக்க முடியுமோ இல்லையா, நோய் இருக்க வரைக்கும் மருந்து தான் கொடுக்கணும் இல்லையா. அப்பேற்பட்ட நோய் அது, மருந்து மட்டுமே கொடுக்க முடியுங்கிற மாதிரி நோய். நம்ம சிலருக்கு உடலுக்கு வரது நோய்க்கு வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் உணவு சாப்பிட்டுக்கலாம், இது அப்படி இல்லை. இது ஒரு பெரிய ஆணவ நோய், பெரிய நோய். சிவபோகமாகிய உணவை நம்ம அருந்தவே முடியாது. ஆக அந்த மருந்தை உண்டு உண்டு உண்டுதான் நம்ம வந்து அந்த நோயிலிருந்து குணமாகி சிவபோகமாகிய அமிர்தத்தை அருந்த முடியும். அப்ப அந்த மருந்து என்னதுன்னா இன்ப துன்பங்கள், இருவினை பலன்கள். நோயின் வலிமையை அறிந்துதானே மருந்து கொடுப்பாங்க, அது மாதிரி வினையின் வலிமையை அறிந்து அந்த வினைப்போகத்தை கொடுக்கார். அதன் நன்மை மென்மைகளுக்கு ஏற்றபடி கொடுக்கின்றார். அப்படி மருந்தை ஊட்டிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே, இருவினை பலன்களை மருந்தை ஊட்டிக் கொண்டிருக்கிற நிலையிலே அந்த சக்தி வந்து திரோதான சக்தின்னு சொல்லப்படும். இந்த திரோதான சக்தி தான் மும்மலங்களையும் என்ன பண்ணது, தொழிற்படுத்துது. தொழிற்படுத்துதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆணவ மலத்தை வந்து ஏவி நீ ஆன்மாவின் அறிவை மறை அப்படின்னு சொல்லல, அப்படி சொல்லலாது. ஆணவமல சக்தி சிறிதாவது அதை கெடுக்கணும. அது ஆணவமல சக்தி முழுசா இருந்ததுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க, ஆவாராக சக்தி எல்லாம் அது முழுசா இருந்ததுன்னா ஒன்னே அறிய முடியாது. நம்ம இப்ப நம்ம வந்து நாம் யார் அப்படிங்கிற ஞானம் நமக்கு வரல, சிவருமான் யாருங்கிற ஞானம் வரல. ஆனா நம்ம இந்த உலக பொருள்களையாவது அறிவு அறிந்து கொண்டிருக்கின்றோமே, இதை அறிவதற்காக அந்த ஆணவமல சக்தி கட்டிருக்கின்றது என்றால், அதற்கு காரணம் அந்த திருவுருள் சக்தி சிறிதே அந்த ஆணவமல சக்தி கெடுத்திருக்கின்றது. விடத்தின் ஆற்றல் சிறிது குறைந்தால் என்ன ஆகும், பல்வேறு சிக்கல்கள் உண்டாகும். முழுசா விடம் பாதிச்சிருக்குன்னா அது பிரச்சனை இல்ல, இந்த விடத்தின் சக்தி சிறிது குறைஞ்சது அப்படின்னா பல்வேறு சிக்கல்கள் உபாதிகள் உண்டு பாத்தீங்களா. அந்த மாதிரி இப்ப விபரீத அறிவு, முழுசா ஆணவமல மறைச்சா ஒண்ணுமே அறிய மாட்டோம், அது கேவலாவத்தை. இப்ப வந்து அதனுடைய சக்தி சிறிதை அடங்கி இருப்பதனால சிற்றறிவு விளங்குகிறது. சிற்றறிவு ஒழுங்கு விபரீதமா, கொள்ளத்தக்க நெறியை தள்ளத்தக்க நெறி என்றும், தள்ளத்தக்க நெறிகளை எல்லாம் கொள்ளத்தக்க நெறி என்றும், இப்படி விபரீதமான அறிவு. அதை விளக்கமா நாலஞ்சு உத்தரத்துல பார்ப்போம். இப்படி ஆணவத்தின் சக்தியை சிறிதை கெடுத்து ஆன்மாவுக்கு சிற்றறிவை விளக்கி, சிற்றறிவை கொண்டு அந்த ஆன்மாக்கள் வினைகளை செய்ய அந்த வினைகளுக்கு ஏற்ற போகங்களை கொடுத்து கொண்டிருக்கு பாத்தீங்களா. அந்த ஆணவமல சக்தியை சிறிதை குறைத்தல், அதுதான் ஆணவமலத்தை தொழிற்படுத்துதல். சிறிது குறைச்சோடனே உயிர்கள் என்ன பண்ணுறது, வினைகள் செய்கின்றது, வினைக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறது. இதுதான் கண்மமலத்தை தொழிற்படுத்துதல். அப்புறம் உலகத்தை ஒடுக்குதல், தோற்றுவித்தல், இது மாயாமனத்தை தொழிற்படுத்துதல். இப்படி மும்மலங்களையும் தொழிற்படுத்துகின்றது ஐயா நேரத்தை சொன்னாங்க. ஏய மும்மலங்கள் தத்தம் தொழிலினை ஏற்ற ஏவும் தூயவன் தனது ஒரு சக்தி. அந்த திரோதான சக்தியை சொன்னாலே மும்மலங்களும் பெறப்படும். எனவே இங்கு ஆணை உண்டுன்னு ஆணை உண்மை நிலைநாட்டினால பாச உண்மையும் பெறப்படுகின்றது, ஆணவமனத்து உண்மை பெறப்படுகின்றது. இருவினைய இருவினையின் அப்படின்னு தனியா சொல்லிட்டாரு. இருவினையின் சொன்னதுனால அதுக்கு பற்றுக்கோடும் ஆஜை வேண்டும். எனவே இப்படி மும்மலங்களின் உண்மை பெறப்பட்டது. ஆக பாச உண்மை இவ்வாறு நிலைநாட்டப்பட்டது. இனி பசு உண்மை, அதுதான் மூன்றாம் சூத்திரத்தில் சொல்ல வர. அப்ப என்ன கேள்வி எழுகின்றது என்றால், ஒரு கேள்வி எழுதணுமே. முதல் சூத்திரத்திலிருந்து ரெண்டாம் சூத்திரம் வரும்போது ஒரு கேள்வி எழுந்ததுன்னு சொன்ன உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். அதாவது உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் அப்படின்னா எப்படி தோற்றுவிக்கின்றான் ஒரு கேள்வி எழுந்தது. அப்போ அந்த புனர்வுப்பவம் வருமாறு சொன்னார். சொல்லும் போது அந்த பாச உண்மை பெறப்பட்டது. இயல்பு பற்றி அத்வித சம்பந்தமும் பெறப்பட்டது. எதுக்காக இந்த உயிர்கள் குறிப்பிட்டு இப்படி மேலும் தோற்றுவிக்கணும், உயிர்களுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கும் போது அத்வித சம்பந்தமும் பெறப்பட்டது. அதே மாதிரி இரண்டாம் சூத்திரத்தில் ஒரு கேள்வி எழுகின்றது. முதல்வன் உயிர்களே ஆகவும் தானே ஆகவும் அவ்வுயிர்களும் தானுமாகவும் இப்படி அந்த உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான்னு என்னெல்லாமோ சொல்றீங்களே. அவ்வுயிர்களோடு கலப்பினால் ஒன்றாய், பொருளால் வேறாய், செலுத்தும் தன்மையால் உடனாய் இருக்கின்றான் என்ன சொல்றீங்களே. முதல்ல அப்படிப்பட்ட உயிர் என்று ஒரு பொருள் உள்ளதா? அதை நிறுவுவதற்கு முன்பே அவ்வுயிர்களே ஆய் என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆகமனவை பற்றி சொன்னார். சிவாகமங்கள்ல பசுன்னு ஒரு பொருள் தனியா சொல்லியிருக்கு, அது சாதி ஒருமையால சொல்லியிருக்கு. அந்த பசு என்பது உயிர்கள், எண்ணிறந்த உயிர்கள், எண்ணறிதாய் நித்தமாய் இருள்மலத்தின் அழுந்தி அப்படின்னு உமாவதி சிவாச்சாரியார் சிவபிரகாசர் சொல்லியிருக்கார். அந்த எண்ணற்ற உயிர்களைத்தான் அங்க அவையாயின் சொன்னாரு. அந்த உயிர் உண்டு என்று நீங்கள் நிறுவினீர்களா, அனுமான பிரமாணம் காட்டினீர்களானா? அங்க இரண்டாம் யுத்தத்தில் ஆகம பிரமாணம் பற்றி சொல்லியிருக்கார். ஆனால் அனுமான பிரமாணத்தில் எதையும் சொல்லாமல் நாம் விடமாட்டோம். எனவே இங்கு மூன்றாம் சூத்திரத்தில் அந்த உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு என்று அனுமான பிரமாணம் கூறுகின்றார். அதான் மூன்றாம் சூத்திரத்தின் மைய கருத்து. ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று, ஆன்மாவின் உண்மை. இந்த கருத்துறையில ஏகப்பட்ட நயங்கள் இருக்கு, நம்ம அதுகிட்ட எல்லாம் போல. இந்த நாலாம் சூத்திர கருத்துறையில சொல்லுவாரு பாருங்க, அதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டிய இடம். இதுவும் அதுவும் பாரு, இதுவும் அதுக்கு சிவஞான சுவாமியில் கொடுக்க விளக்கம்லாம், அதெல்லாம் நீங்க வந்து படிக்கணும். படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இங்க நிச்சயமாக இருக்கின்றார்கள். அவர்கள்லாம் வந்து அதை தனியாக படிச்சீங்கன்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஆக ஆன்மா உண்டு, ஆன்மா என்று ஒரு பொருள் உள்ளது, பசு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்மா என்ற பொருள் உள்ளது, அந்த உயிர் என்ற பொருள் உள்ளது, அதான் என்னுடைய மையக்கருது. அது அனுமான பிரமாணம் கூட நிறுவுகின்ற. ஆனா இந்த சூத்திரம் அமைஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்களா, இது ஒரு தனி அழகு. என்ன அப்படின்னா, தன்னுடைய கருத்தை கூறுதல் இருக்க, தான் ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு அதை தகுந்த ஏதுக்கள் எல்லாம் சொல்லி அந்த கருத்து சரியானதுதான் நிறுவுதல். அதை வந்து வாதம்னு சொல்லுவாங்க. என்ன, பிறர் கருத்தை மறுத்து தன்னுடைய கருத்தை நிறுவுதல், அதை சிற்பம் என்று சொல்வார்கள். சிற்பம், பிறருடைய கருத்தை மறுத்து தன் கருத்தை கூறாமல் விட்டுவிடுதல், அதை விதண்டைன்னு சொல்வார்கள். இப்ப சங்கற்பநாகரன் நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடைசியில சித்தாந்த சேவர் கடைசியில தான் பேசுவார். ஒவ்வொரு சமயத்திலும் என்ன பண்ணுவான், தனக்கு முன்னால பேசின சமயத்தினுடைய கருத்தை மறுத்து தன்னுடைய கருத்தை சொல்லுவான். அவங்களுக்கு அடுத்தவன் மறுத்துருவான், மறுத்து நீ சொல்றது தப்பு, இதுதான் சரினா தன்னுடைய கருத்தை சொல்லுவான். அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து சித்தாந்த சேவர் கடைசியில வருவார். அவர் என்ன சொல்வார், தனக்கு முன்னால சொன்ன அந்த சுத்த சேவனோட கருத்தை மறுத்துட்டு தன் கருத்தை சொல்லாத விட்டு விடுவார். அப்ப அது விதண்டை என்று தோன்றும். ஆனால் அதற்கு வழி சொல்லி விடுவார், இந்த இத்தனை பேர் கருத்தும் மறுக்கப்பட்டு விட்டது இல்லையா, எல்லார் கருத்தையும் ஒருத்தர் மறுத்தாரு, அவர் கருத்தை நான் மறுத்துட்டேன், ஆக இத்தனை கருத்துகளும் போய் தான் தெரிஞ்ச பிறகு அப்ப மெய்நறி எது அப்படின்னா, அது சிவபிரகாசத்திலே போய் தெரிந்து கொள் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். மெய்நறி அங்குதான் சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சிவபிரகாசி சேர்க்கும் போது இது செற்பமாயிட்டு, பிற கருத்தை மறுத்து தன் கருத்தை நிலைநாட்டுதல். அது மாதிரி இங்க வந்து இவர் ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னு தன்னுடைய கருத்தை முதலில் சொல்வதற்கு முன்பு, இது ரொம்ப ஆர்வமான விஷயம் பாத்துக்கோங்க. எது ஆன்மான்னு சொல்றதுல ஒவ்வொருத்தரும் போட்டி போடுதாங்க. அப்படி மெய்கண்டார சொல்ல விடல, நான் சொல்றேன் பாரு ஆன்மான்னா என்னன்னு அப்படின்னு ஒவ்வொருத்தரா வராங்க. இப்ப மெய்கண்டார் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நீ உட்கார், நான் தான் சொல்லுவேன் சொல்ல, சரி நீ சொல்லு அப்படிங்க சொல்லி கேட்டபடி நீ சொன்னது ஆன்மா அல்ல சொல்லிட்டு அதுக்கு தகுந்த காரணம் சொல்லி மறுத்துறாரு. மறுத்து மறுத்து ஆன்மா என்னங்கிறத அவர் கடைசியா சொல்வார், சொல்லாம விட்டுறல. ஒவ்வொருத்தரா வராங்க, அவர்கள் படிநிலையில வைத்து வரிசையா. அதுதான் இந்த சூத்திரத்தினுடைய அழகே இருக்கின்றது. சும்மா முன்ன பின்ன யாரையாவது ஒரு மதவாதியை வச்சுக்கலாமா, அப்படி இல்ல. முதல்ல வருதவனோட அடுத்த வருதும் கொஞ்சம் அதிகமா சிந்திக்கான், அடுத்தால வருவான் அவனோட கொஞ்சம் பக்குவத்துல கூடணும், அப்படி வரான், அப்படி வரிசையா வருகின்றார்கள். அதுல முதல்ல இருக்கான் பாருங்க, ஆன்மா எது, அதுதான் ஆன்மா, இதுதான் ஆன்மான்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா இந்த ஆன்மான்னு ஒரு பொருளே கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்கான். அதனால முதல்ல அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அப்புறம் எது எது அனுமானம் சொல்றவங்க அப்புறம் வந்து நம்ம அவங்க கூட அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். முதல்ல வந்து ஒருத்தன் வாரான், யாருன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆளுதான். என்னென்ன போன சூத்திரத்தை வந்து உலகமே இல்பொருள்னு சொன்னா பாத்தீங்களா, இந்த உலகத்திலே இருந்துகிட்டு ஒன்னும் கிடையாது எல்லாம் இல்பொருள் சூனியம்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த சூனியவாதி வாரம் அது அப்பவே சொல்லிட்டோம். சும்மா இல்பொருள் சொல்றான்னு அவன் ஒரு காரணம் வச்சிருப்பான் தன்னுடைய கொள்கைக்கு. நம்ம அவனை இகழ்ந்தா போதாது, அவன் சொல்ற காரணம் வந்து பொருந்தாது அப்படின்னு நம்ம நிலைநாட்ட தெரியணும். சும்மா ஒருவரை இகழ முடியாது. ஆக எல்லாரும் ஒரு ஏது வைத்துக் கொண்டுதான் பேசுகின்றாரு. அவன் என்ன சொல்றான், அந்த சூனிய ஆன்மாவை இங்க அவனை சூனிய ஆன்மாவாதின்னு சொல்றோம். எல்லாமே அவனுக்கு சூனியம் தான். இந்த இடத்துல ஆன்மாவை மறுக்க வர, ஆன்மான்னு ஒரு பொருளே கிடையாதுயா, சும்மா இல்லாத பொருளை பத்தி பேசிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்ல வர. ஆன்மா என்ற ஒரு பொருளே கிடையாது. என்ன முயல் கொம்பு வந்து இல்லாத பொருள். என்ன நான் முயல் கொம்பு இல்லைன்னு அப்ப சொல்லுதேன், அப்ப நீ இல்லைன்னு சொன்னதுனால முயற்கொம்பு உண்டுன்னு நீ சொல்லுவேலோ அப்படிங்க. அவன் யாரு சூனியவாதி, என்ன இல்லைன்னு சொன்னதுனால உண்டுங்க மெயின்டா சொன்னாரு. அத மாதிரி இல்லப்பா, நீ சொல்லக்கூடிய விதம் வேற இல்லையா, நீ சொன்ன விதத்தை வச்சு சொன்ன. என்ன ஒவ்வொரு உறுப்பாக கண்டு இது ஆன்மா அன்று இது ஆன்மா அன்று அப்படின்னு எல்லா உறுப்புகளையும் இது ஆன்மா அல்ல அப்படின்னு கழிச்சிட்டு இல்லையா, அப்படி எல்லா உறுப்புகளையும் ஆன்மா அல்ல என்று அறிந்து கொண்ட பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அவ்வாறு அறிந்து கொண்ட பொருளே ஆன்மாவா வேண்டும். ஒவ்வொரு உறுப்பையும் இது ஆன்மா அன்று ஆன்மா அன்று என்று கழித்து ஆக ஆன்மா என்று ஒரு பொருள் கிடையாது என்ற முடிவுக்கு வந்தது எது, அதுவே ஆன்மாவாம். அதனாலதான் இனி இல்லதுன்னு சொன்னதுனால ஆன்மா உள்ளதுன்னு சொன்னேன். ஆகவே இந்த சூத்திரத்தில் எப்படி எடுத்துக்கணும்னா ஆன்மாங்கிறது கடைசியா வச்சிருக்கார், அதை தூக்கி முதல்ல போட்டுக்கணும். தமிழாசிரியர்களுக்கெல்லாம் தெரியும் பூட்டுவில் பொருள் போல்பாக கதவு திறந்திடுமின் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாருமே படிச்சிருப்போம். என்ன கதவு திறந்திடுமின், கதவு கடைசியில் இருக்கும் திறந்திடுமின் முதல்ல இருக்கும். அப்புறம் புறநானூரில் கூட ஒரு பாட்டு உண்டு, உண்டானம்மை உலகம் அதுவும் அப்படிதான், பிறர்க்கன வாழுநர் உண்மையானே உண்டாளம்மை உலகம். அந்த மாதிரி ஆன்மா உளது நாம சொல்றோம், ஆன்மா உளது. அப்ப அங்கிருந்து நம்ம வார ஆன்மான்னு ஒரு பொருள் கிடையாது, இலது அப்படிங்க, இலது என்றலின் ஆன்மா உளது அப்படின்னு சொல்றாரு. நீ இல்லைன்னு சொன்னதுனால ஆன்மா உளதுன்னு, ஏன்னா இல்லை ஆன்மா இல்லை என்று அறிந்து கொண்ட பொருள் எதுவோ அதுவே ஆன்மா சொல்லி அவன் சொல்லிட்டார். அவன் அவன் போயிட்டான். அடுத்தான ஒருத்தன் வாரான், அவன் யாருன்னா உலகம் ஆயிடுன். அவன் வந்து நம்மளை பாராட்டுதான், ரொம்ப அழகா மறுத்தே சார், என்ன அவன் விவரம் இல்லாம சொல்லிட்டு போயிட்டான், நீங்க அழகா மறுத்தேங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு. அவனை மறுத்துட்டேங்க, ஆனா ஆன்மா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்க. அவன் அவனை மறுத்து சரிதான், ஆனா ஆன்மா என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா, நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட், உங்க பாயிண்ட வச்சே சொல்லுதான் பாருங்க. ஆன்மா இல்லை என்று அறிந்து கொண்ட பொருள் எதுவோ அதுதானே ஆன்மான்னு சொன்னீங்க, அந்த அறிவு உடலில் தானே நிகழ்கின்றது, எனவே அவன் உடலே ஆன்மாவாம் அப்படிங்க. அவன் அவன் யாரு, அவன் தான் தேகான்மவாதி. ஏகான்மவாதி இல்ல, தேகம், தேகம்னா உடல், தேகான்மவாதி, தேகமே உடல் அப்படிங்க. அவன் இந்த உடல் தான் ஆன்மா, ஏன்னா ஆன்மா இல்லாததனாலே ஆன்மா உள்ளது என்று அறிந்து கொண்டது எதுவோ இல்லையா, ஆன்மா இல்லது என்று அறிந்து கொண்டது எதுவோ அதுதான் ஆன்மா. நீங்க அந்த அறிவு எங்க நிகழ்து, உடல்ல தான் நிகழ்கின்றது, எனவே உடலே ஆன்மா. உடலே ஆன்மான்னு சொல்லிட்டானே இவன் என்ன சொல்வது, இவனுக்கு என்ன பதில் சொல்வது, பதில் ஏதாவது வச்சிருக்கோமா, என்ன சூத்திரத்தில் நாலு அடிகள் இருக்கு அதனால பதில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப உடல்லாம் ஆன்மா நாம ஒத்துக்கிட மாட்டோம், உடல் தான் ஆன்மாங்கிற கருத்து இருந்ததுன்னா அது இப்போ நம்ம அடிப்படையே போச்சு. உடல் வந்து நமக்கு மாயையின் காரியம், அது சடம், உயிர் என்பது சித்துப்பொருள். அவன்கிட்ட போய் எப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது, யார்கிட்ட உலகா இதன்ட்ட உங்க கதையெல்லாம் யார் சார் கேட்டா எனக்கு, எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க அப்படிமா, உங்க கதையெல்லாம் நீயே வச்சுக்கோங்க அப்படின்னு அவன்கிட்ட எப்படி சொல்வது சொன்னா. அவன் எப்படி நினைச்சிட்டு இருந்தான், அவன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன்னு பாருங்க. அவன் உலகாயுதன் நூல்லாம் கற்பதற்கு முன்னால் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, தன்னை சார்ந்த பொருள்களையுமே தானு நினைச்சிட்டு இருந்தான் அவன். அப்பதான் அந்த அடிப்படை தெரிஞ்சாதான் எந்த கண்ணோட்டத்தில் அவனை மறுக்காதுன்னு நமக்கு வழங்கும். தான் அல்லாத பிற பொருள்களை, தன்னுடைய வீடு, தன்னுடைய சுற்றத்தார் எல்லாத்தையுமே தான் நினைச்சிட்டு இருந்தான். அப்ப உலகாயுத நூல் கற்ற பிறகுதான் அவை அந்த பொருள்லாம் தான் அல்ல, அவை வேறு தான் வேறுன்னு நினைச்சான். அப்ப உலகாயுத நூல் கற்ற பிறகு என்ன முடிவுக்கு வந்தானா, இந்த சரீரம் இருக்கின்றதே, இந்த உடல் இருக்கின்றது, இதுதான் தான் அப்படின்னு முடிவுக்கு வந்தான். அப்ப இன்னும் நீ நன்றாக சிந்தித்து பார் அப்படின்னு. என்ன மாதிரி என்ன சிந்தனைங்க தான் அருள் நிச்சயமும் அழகா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அவ எனது வீடு, எனது மனைவி என்று நீ சொல்லிக் கொண்டிருந்த அதெல்லாம் பெரிதின் கிழமையாக போக, அந்த வீடு வேறு, மனைவி வேறு, நான் வேறுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன்னா இந்த உடம்பே நான் அப்படிங்கிற கொள்கையும் விட்டுருவேன். இந்த உடம்பு வேறு நான் வேறுங்கிறத தெரிஞ்சு கொள்வேன். எனது வீடுன்னு சொல்லும் போது எப்படி வீடு வேறு நாம் வேறாக இருக்கின்றோமோ அதுபோலவே எனது உடல் என்று சொல்லும் போது இவ்வுடல் வேறு தான் வேறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படின்னா அதுக்கு அருளந்தி சிம்மா அருமையா சொன்னார், நாம அறிவுடைய பொருள் தானே, நாம தான் உடல், இந்த உடல் தான் நாம அப்படின்னா உடல் அறிவுடைய பொருளா இருக்கணும். ஆனா அதான் அருளந்தி சிம்மா கேட்பாரு, உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோ? இதுக்கு பெரிய விளக்க உரை எழுதணும் பாருங்க. அதாவது எளிய தமிழ்ல தான் யாரோ கொண்டு வந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா நம்ம நூல்களை எல்லாம் எடுத்து பாக்குறதே கிடையாது. இதே நூல்களெல்லாம் எடுத்து பார்த்தா தெரியும். மேலும் சாதாரண கவிஞர்களை வைத்து பேசும்போது நம்ம சொல்லலாம், அருட்கவிஞர்கள் வரும்போது நம்ம விதிகளெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சுதான் செய்யணும். வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கோர் செய்யங்கொண்டான் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லல. கொஞ்சம் நம்ம இங்க சிவஞான போத வெண்பாக்களையும் நம்ம சித்தியார் சிவபிரகாச விருத்தங்களையும் பார்க்கும்போது உண்மையில இதுவும் ஒரு நிகரற்ற ஒரு பொலிவோடு விளங்குவதை நாம் கண்டுகொள்ளலாம். சந்தம் படிக்காசரால் ஒருவர் பகரநாதின்னு சொன்னாங்க, அப்புறம் அருணகிரியா சந்தத்தை பாருங்க, அதுக்கு ஈடுனே உண்டா? ஆகவே நம்முடைய அருட்கவிஞர்கள் வரும்போது இங்க உள்ள சிறப்பே தனிதான். அருமையாக சொன்னாரு, எளிமையாகவும் சொன்னாரு, உடல் சமமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோ அப்படின்னு கேட்காரு. நீ அறிவுடைய பொருள் சொன்னீங்கன்னா அந்த சமம் என்கிற நிலையில் இருக்கும்போதும் அந்த உடலுக்கு அறிவு இருக்கணும் இல்லையே? அப்போ அறிவுடைய பொருள் ஒன்று அந்த உடலிலே இருந்தது, இப்போது அந்த அறிவுடைய பொருளுக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு அற்றுப்போய் விட்டதனாலே இப்ப உடம்புக்கு அறிவு இல்லை என்பது தெளிவாக பெறப்படுகின்றது. ஆகையினாலே எப்படி எனது வீடு எனது மனைவி என்று சொல்லும் பொழுது அப்பொருள்களிலிருந்து தான் வேறு என்பதை உணர்கின்றோமோ, அதுபோல எனது உடல் என்று சொல்லும் பொழுதும் உடல் வேறு தான் வேறு என்று உணர்வாயாக என்று சொல்லி, எனது உடல் என்று சொல்வதனாலே உடலுக்கு வேறாய் எனது உடல் என்று சொல்லக்கூடிய பொருளாய் ஆன்மா என்ற ஒரு பொருள் இது உள்ளது என்று நிறுவுகின்றார். அவனுக்கு சொன்னதுதான், எனது உடல் என்றலின் ஆன்மா உள்ளது. இங்க வேணா எண்கள் இட்டுக் கொள்ளலாம். நம்ம வசதிக்காக வேண்டிய அவ்வுடலுக்கு வேறாக ஆன்மா உள்ளது. உடல் வேறு ஆன்மா வேறுங்கிறதங்க அதான் முக்கியமான கருத்து. எனது உடல் என்று சொல்வதனால் அவ்வுடலுக்கு வேறாக ஆன்மா உள்ளது சொல்லி அவனை மறுத்தாச்சு. அடுத்தான வரவன் என்ன சொல்றான், அவனை மறுத்தது தகும், நானே மறுத்திருப்பேன் ஆனால் நீங்க நல்லா மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, சொன்னது சரிதான் சார், உடல் சடம் உயிரோ சித்து பொருள், எனது உடல்னு சொல்வதனால அந்த உடலுக்கு வேறாக ஆன்மா உள்ளதுங்கிறது சரிதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அந்த உடலுக்கு வேறாக இருக்கின்ற ஆன்மா எது தெரியுமா? உடலுக்கு அறிவில்லைதான், ஆனால் அந்த உடலிலே இருக்கக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற அந்த ஐந்து இந்திரியங்களும் அவைதானே அறிதலை செய்கின்றன. அந்த ஐந்து பொறிகள் தானே அறிதலை செய்கின்றன. அந்த ஐந்து பொறிகள் இல்லாவிட்டால் அறிதல் நிகழுமா? இதையாவது அறிய முடியுமா? ஏன்னா அறிய வேண்டும் என்றால் ஒன்று கண்டு அறிய வேண்டும் அல்லது கேட்டறிய வேண்டும், முகர்ந்து சுவைத்து உற்று அறிய வேண்டும். இதற்கு இந்த ஐம்பொறிகள் இல்லாட்டா நடக்குமா இந்த அறிவு? எனவே அந்த ஐம்பொறிகளே ஆன்மாவாம் என்று அவன் சொல்றான். அவன் தான் யாருன்னா இந்திரிய ஆன்மாவாதி. இந்திரியம் என்பது பொறிகள் தான். மணிவாசக பெருமான் எடுத்தாண்ட சொற்கள் அதெல்லாம் நம்ம இந்திரியத்தெல்லாம் விட்டுறக்கூடாது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் சொல்லிட்டார். எவ்வளவு சொன்னாலும் தெரிய மாட்டேங்க சார் அப்படின்னு அது ஆணவமானம் தெரிய விடாது. மோதும் போது ஆகா இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமா இருக்கு. புசகத்தை மூடி வச்ச பிறகு எல்லாம் இந்திரிய மயமா தான் இருக்கு. என்ன செய்வது? அது என்னன்னா திருமணிகள் அதான் தோயனும், தோய தோய தோயதான் அவனுடைய உட்பொருள் விளங்கும் சொல்றாங்க. தோயனும்னா மேலெழுந்த வாரியாக அந்த சொற்பொருளாக நமக்கு விளங்க வேண்டும் அல்லவா? முதல்ல ஒரு அடிப்படை பொருள் விளங்கினா தானே மேற்கொண்டு தோய தோய நுண்பொருள் விளங்கும். சொற்பொருள் விளங்கணும், அந்த சொற்களை நம்ம எடுத்து ஆளணும், விட்டுறக்கூடாது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கு காரணமா என்ன? இவன் அப்படி சொல்லியிருக்காரு நம்ம சமயாச்சாரியார். இவன் என்ன சொல்றான், அந்த இந்திரியங்கள் தான் நாமன்னு சொல்றான். அப்ப எவ்வளவு தூரத்தில் இருக்கான் பாருங்க இவன் நம்மளை விட்டு. இந்த ஐம்பொறிகளே ஆன்மா அப்படிங்க நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். இவன் கருத்தெல்லாம் இப்ப வாங்கி மறுத்து என்ன சார் செய்ய போறோம், நம்ம கருத்து என்ன உண்டு சொல்லுங்க சார் பேகிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அப்படி அல்ல, இன்னைக்கு ஐயா சண்முகராஜ் அவர்கள் காலையில் அருமையா சொன்னார்கள், திசை திருப்பும் இயக்கங்கள் நிறைய வந்து விட்டு சொன்னார்கள். எவ்வளவு பொருத்தமா ஒரு பேர் வச்சிருக்காங்க நினைச்சேன், திசை திருப்பும் இயக்கங்கள். அது ஒண்ணு சைவன திசை திருப்பது ஒண்ணும் பெரிய கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க. ஏன்னா அவனுக்கு முதல்ல தான் யாருன்னு தெரியணும், தான் ஆன்மான்னு தெரியுது, அது வேற விஷயம், அது பெரிய தத்துவ விஷயம். தான் சைவன் அவனுக்கு தெரியணுமே, ஆகையினால நம்ம திசை திரும்புகின்றோம் அப்படிங்கிற உணர்ச்சி கூட இருக்காது, அவன் திரும்பிடுவான். அப்புறம் திருப்பி அவனை இங்க திருப்பறதுதான் பெரிய கஷ்டமா போயிரும். ஆகையினாலே இந்த திசை திருப்பு இயக்கங்கள் இதுல ஏதாவது ஒரு கொள்கையை தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் நெருங்கி கேட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, இதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்க, கேட்டீங்களா? அதனால எல்லா கருத்துலையும் நம்ம பொருந்தாமே தெரியணும். அவன் ஐம்பொறிகளே ஆன்மான்னு சொல்லும் போது அவன் எவ்வளவு ஆணித்தனமா சொல்றான் பார்த்தீங்களா? பொறிகள் இல்லாவிட்டால் அறிவு நிகழுமா? நீங்க உடல் சடம், ஆன்மா அறிவுடையது அப்படின்னு சாதிச்சீங்க. இந்த அறிவுடையது அறிவுடைய சொல்லல, இந்த அறிவு பொறிகள் இல்லாட்டா நடக்குமா? எனவே ஐம்பொறிகளே ஆன்மா சார், பேசாம விடுங்க அப்படிங்க சொல்றாரு. ஐம்பொறிகள் ஆன்மான்னு நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோமே. ஏன் சொல்ல மாட்டேங்க ஒத்துக்கொள்ள மாட்டேங்கோ? பொறிகள் இருந்த போதுதான் அறிவு நிகழ்ச்சி நடக்கின்றது. அப்ப இந்த பொறிகளே ஆன்மான முடிவு பண்ணிட்டா என்ன குற்றம்? எதுக்கு போட்டு இன்னும் ஆன்மா ஆன்மான்னு சொல்லணும் அப்படின்னா, அருமையா சொன்னார். அதாவது எப்படி அவர் மறுக்க போறார் அப்படிங்கறத என்னாலதான் படிக்கும்போது ஊகிக்கவே முடியல. என்ன சொல்ல போறாரோ தான் நினைச்சேன். அப்ப வந்து இந்த ஆய்வு என்பது அதுல அவர் முற்று உணர்ந்தவர்கள். அதான் கடைசி நம்ம வர வேண்டிய முடிவு அவ்வளவுதான். நமக்கு சில கோணங்கள் தெரியவில்லை, அவர்களுக்கு எல்லா கோணங்களும் தெரிஞ்சிருக்கின்றதுன்னா அவர்கள் முற்று உணர்ந்தவர்கள். அது முடிந்த முடிவாக சொல்கின்றார்கள். ஐம்பொறிகளே ஆன்மா என்று சொல்ல முடியாது. என்ன வளவளன்னு சொல்லாம ஒரே பாயிண்டா சொல்லிட்டார். என்னன்னா, ஒரு பொறி அறிந்த விடயத்தை அடுத்த பொறி அறியாது. என்னன்னா, கண் உருவத்தை அறியும், அந்த உருவம் என்ற விடயத்தை காதோ மூக்கோ வேறு பொறிகள் அறிய மாட்டான். காது அறியக்கூடிய ஓசை என்ற விடயத்தை ஏனைய பொறிகள் அறிய மாட்டான். அதனால என்ன சார் இப்போ அதனால என்ன இருந்துட்டு போதுங்க அவன். ஆனால் அறிவு உணர்ச்சி எப்படி நிகழ்கின்றது? அவன் கொஞ்சம் ஆடிட்டு ஆட்டம் கண்டுட்டு அவனுக்கு இருந்தாலும் சமாளிச்சான். அதனால என்ன சாருங்க, நாம விடுவோமா? விட மாட்டோம், மூச்சு மொத்தமா வீழ்த்திடுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு நிகழ்ச்சி எப்படி நடக்கின்றது? நான் கண்டேன், நான் கேட்டேன், நான் சுவைத்தேன் அப்படின்னு ஒருமித்த உணர்ச்சியா தான் நிகழது. கண்டது ஒரு ஆளு, கேட்டது ஒரு ஆளுங்கிற நிகழ்ச்சியா அப்படியே நமக்கு உணர்ச்சி நிகழ்கின்றது. அவன் ஐம்பொறிகள் ஆன்மான்னா ஐம்பொறிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆன்மான் ஆயிரும். அப்ப கண்டது ஒரு ஆள், கேட்டது ஒரு ஆள் ஆயிரும். நான் தான் இப்ப போய் ஒரு கடையில போய் சந்தையில போய் ஒரு மாம்பழம் வாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அதே போய் போகும்போது அந்த மாம்பழத்தை பார்க்கின்றேன். அப்ப நான் பார்க்கின்றேங்கிற உணர்வு தான் நிகழுது. அப்ப அதுல இருந்து அந்த மனம் வருகின்றது. பெருமை அப்படின்னு நினைச்சேன், அதனுடைய மனம் வருகின்றது. உடனே சரி என்னன்னு போய் விலகப்போம். அந்த மனத்தை முகர்ந்து விட்டு அப்ப நான் முகர்ந்தேங்கிற உணர்வுதான் நிகழ்வு. அங்க போய் அவர்கிட்ட கேட்கின்றேன், அவர் சொல்றாரு இவ்வளவு உருவான சொல்றாரு, அதை நான் தான் கேட்கின்றேன் இல்லையா? கேட்ட பிறகு சரி கொஞ்சம் நறுக்கிதாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னாருன்னா, அப்படி கொடுக்காரு அதை வாங்குதான் ஸ்பரிசத்தை உணர்கின்றேன், அதனை நான் தான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்தேங்கிற உணர்வு நிகழ்வு. அப்புறம் சுவைத்து பார்க்கின்றேன், நான் தான் சுவைத்தேன் உணர்வு தான் நிகழ்வு. அப்போ வித்தியாசம் வேறு வேறு உணர்வுகள் நிகழவில்லை. கண்டது ஒரு, முதல்ல மாம்பழத்தை கண்டது ஒரு ஆள், அப்புறம் முகர்ந்தது இன்னொரு ஆள். இப்படி ஐந்து வினை முதல்களாக நாம் உணரவில்லை, ஒரே வினை முதல் உணர்ச்சி தான் நிகழ்வு. அந்த மாம்பழத்தை நான் கண்டேன், கண்ட நானே அதன் விலையை கேட்டேன், கேட்ட நானே அதனை மனத்தையும் முகர்ந்தேன், நானே அதை சுவைத்தேன் அப்படிங்கிற ஒருமித்த உணர்ச்சி தான் நிகழ்வு. ஐம்பறிகளும் தனித்தனி ஆன்மான் ஒருமித்த உணர்ச்சி நிகழாது. எனவே இந்த ஒரு பொறி ஒரு விடயத்தை தான் அறிகின்றது, இன்னொரு விடயத்தை அறிவதில்லை. இப்படி இருக்கின்ற நிலையிலே நீ ஐம்பொறிகள் தான் ஆன்மா என்று கொள்வாய் என்றால், கண்டது ஒரு வினை முதல், கேட்டது இன்னொரு வினை முதல், சுவைத்தது இன்னொரு வினை முதல் என்று ஐவகையான உணர்ச்சிகள், ஐந்து பேதப்பட்ட உணர்ச்சிகள் நிகழ வேண்டும். எது சுவைக்கின்றதோ அது சுவைக்க மட்டும்தான் செய்யும், சுவைத்தலை மட்டுமே அறியும், அது கேட்டலை அறியாது. அப்ப கேட்டலை அறிவது இன்னொரு பொறி, அப்ப அது ஒரு தனி வினை முதலாக விளங்க வேண்டும். ஆனால் அப்படி ஒரு உணர்ச்சி நிகழ்வதில்லை. அப்போ இந்த ஐந்து பொறிகளையும் பயன்படுத்தி அறிகின்ற பொருள் வேற ஒரு பொருளா இருக்கணும். அந்த பொருள் இருக்கின்றதே அது கண்ணை பயன்படுத்தி உருவத்தை அறிகின்றது, செவியை பயன்படுத்தி ஓசை அறிகின்றது, மூக்கை பயன்படுத்தி மனத்தை அறிகின்றது, இப்படி அந்தந்த பொறியை பயன்படுத்தி அந்தந்த விடயத்தை அறிகின்றது. எனவே இந்த ஐந்து பொறிகளையும் இயக்கி அந்த இயக்குகின்ற அந்த பொருள் இருக்கின்றதே அது ஐந்து புலன்களையுமே அறிகின்றது. பொறிகளோ ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனை மட்டுமே அறியும். ஒரு பொறி அறிந்த புலனை இன்னொரு பொறி அறியாது. கண் அறிந்த புலன் என்ன? உருவம். அதை காது அறியாது. காது அறிந்த புலன் என்ன? ஓசை. அதை ஏனைய பொறிகள் அறிய மாட்டார். ஆனால் இந்த பொருள் இருக்கின்றதே ஐம்பொறிகளையும் இயக்கக்கூடிய பொருள், இது ஐந்து புலன்களையும் ஐந்து விடயங்களையுமே அறியும். ஆகையினாலே இவ் ஐம்பொறிகளுக்கு வேறாய் இந்த ஐம்பொறிகளையும் இயக்கி ஐந்து புலன்களையுமே அறியக்கூடியதாக இருக்கின்ற பொருள் எதுவோ அதுவே ஆன்மா. அந்த ஆன்மா நிச்சயமாக ஐம்பொறிகளுக்கு வேறாகத்தான் இருக்க வேண்டும். ஐம்பொறிகளை தவிர அப்படி ஆன்மான் ஒரு பொருள் இருக்கத்தான் வேண்டும். ஐந்து பொறிகளையும் கொண்டு ஐந்து விடயங்களையும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. அவ் ஆன்மா நீ கூறிய ஐம்பொறிகளுக்கு வேறானது. என்று அவன் சொன்னார். அதுக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை சேர்ந்திருக்கு ஐம்பது. இந்த ஒழுக்கம் இப்போதைக்கு நாம மறந்துடுவோம், இப்போதைக்கு இந்த ஒழுக்கம் வார்த்தை ஒடுக்கிடுவோம். ஐபுலன் அரிதலின் அப்படின்னு கொடுக்கும். அப்ப பாருங்க வேடிக்கையா இருக்கும், ஐம்பொறிகளே ஆன்மா நம்ம சொல்றான், நாம மறுக்கும் ஐம்பொறிகள் ஆன்மா அல்லன்னு. ஏன்னு கேட்டா ஐம்புலன்களையும் அறிவதால் அப்படிங்கும். சூத்திரத்தை பார்த்தா நமக்கு ஏதாவது விளங்குமா? முதல்ல சொன்னார் ஆன்மா இலதுன்னா, இலதுன்னு சொன்னதுனால ஆன்மா உலதுன்னு தான் சூத்திரத்தில் இருக்கு, நமக்கு ஒன்னும் விளங்கல. அதிகரணம் சுவாமியுடைய உரை இப்படி போனாதான் விளங்குது. அதனால இப்ப சொல்றான் ஐம்பொறிகளே ஆன்மாங்க, நாம மறுக்கிறோம் ஏன்னா ஐம்புலன்களையும் அறிவதால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் அதனாலதான் ஐம்புலன்களையும் அறிவதனாலதான் ஐம்பொறிகள் ஆன்மாங்க. நம்ம அதே சொல்லி அவன் சொன்னதே சொல்லி மறுக்கமே, இல்லைன்னு சொன்னதுனால உள்ளதுன்னு மறுத்த மாதிரி இல்ல இதுவும் இருக்கு அப்படின்னா, அங்க தனியா காரணம் சொன்னார் பாத்தீங்களா, இல்லைன்னு சொன்னதுனால ஏன் உள்ளதுங்கிறத விளக்குனார் இல்லையா, இல்லை என்று அறிந்து கொண்டது எதுவோ அதுவே அன்மானார் பாத்தீங்களா. அதே மாதிரி இங்க ஐம்புலன் அறிதலின்னா ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையே அறிதலின் அப்படின்னு நாம பொருள் கொள்ளணும். ஐம்பொறி நீ சொன்ன ஐம்பொறிகள் ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையே தான் அறியும், ஒவ்வொரு பொறி ஒவ்வொரு புலனைத்தான் அறியும். எனவே இந்த காரணம் பற்றியே அவை ஆன்மா அல்ல என்று நினைத்துக்கொள். ஏன்னா ஆன்மானா அது ஐந்து புலன்களையுமே அறிய வேண்டும், ஒன்றை ஒன்றை மட்டும் அறிஞ்சுக்கிட்டு ஆன்மா ஆகாது. எந்த பொருள் ஐந்து புலன்களையுமே அறிகின்றதோ அதுதான் ஆன்மா. இதுதான் நம்ம நம்மளோட அந்த முக்கியமான ஏது அதுதான். நீ சொல்ல அவன் சொல்றதை ஏன் மறுக்கோம்னா, அவன் ஆன்மான்னு சொல்ற பொருள்கள் இருக்கின்றனவே அவை ஒவ்வொரு புலனை மட்டுமே அறியும். ஆனா ஆன்மா எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஐந்து புலன்களையுமே அறியக்கூடிய பொருளா இருக்கணும். அப்பந்தான் நான் கேட்டேன், நான் சுவைத்தேன், நான் கண்டேன்கிற ஒருமித்த உணர்வு நிகழும். ஆனால் ஒருமித்த உணர்வு நிகழ்வது உறுதி, நம்முடைய அனுபவத்தை தெரிகின்றது. எனவே அவன் ஐம்பொறிகளே ஆன்மா என்று சொல்வது பொருந்தாது. அவை ஐம்புலன்களில் ஒவ்வொன்றே அறிதலால் ஐம்பொறிகள் ஆன்மா அல்ல, அவை அனைத்தையும் ஒரு சேர் அறிவது ஆன்மா. இன்னும் விளக்கங்கள் எல்லாம் நாம தான் சேர்த்துக்கிடணும், அவர் அவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காரு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தகுதி ஒரு பக்குவ நிலையில் இருக்கவனுக்கு அதை சொல்லியிருக்காருன்னு பாருங்க. யாருக்கு சொல்லிருக்காரு? அருணந்த சிவாச்சாரியா சொல்லிருக்காரு? அருணந்த சிவாச்சாரியா சொல்லல, ஐயா எல்லாருக்கும் தான் சொன்னாரு மெய்கண்டார். அப்படின்னா அருணந்த சிவாச்சாரியர் ஏதாவது நூல் செய்யணும். மனவாசம் கடந்தார் ஐயா அவர்கள் உண்மை விளக்கத்தை, மனவாசம் கடந்தார் அவருடைய உண்மை விளக்கத்தை அருமையாக விளக்கி வருகின்றார்கள். அதை படிக்கும் போது நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரிகின்றன. சொல்ல போனா உண்மையே அப்பதான் நமக்கு விளங்குது ஐயா சொல்லும் போது. அப்ப ஏன் அவர் மனவாசம் கடந்தார், ஏன் உண்மை விளக்கம் செய்யணும்? சிவஞானபோதத்தை உணரணும்னா அவ்வளவு பொருள்களை நாம வந்து அறியணும், அறிஞ்சிட்டு தான் நம்ம வந்து சிவஞானபோதத்துக்கு வர முடியும். சூத்திரத்தை பார்க்கும்போதே நீங்க அது புரிஞ்சுக்கிட்டு. ஆகவே ஐம்புலன்களை ஒவ்வொன்றாக அறிதலால், எது ஒவ்வொன்றா இது ஐம்பொறிகள். அவன் சொல்லக்கூடிய ஆன்மான சொல்றான் அந்த ஐம்பொறிகள், அவை ஐம்புலன்களில் ஒவ்வொன்றையும் அறிவதால் அவை ஆன்மா அல்ல. ஐம்புலன்களை அனைத்தையுமே அறியக்கூடிய எதுவோ அதுவே ஆன்மா. எனவே அது ஐம்பொறிகளுக்கு வேறானது அப்படின்னு சொல்லி ஒரு வகையா இந்திரிய ஆன்மாவாதியை ஒரு வகையா அனுப்பியாச்சு. இவனை அனுப்பதே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அனுப்பணும், தகுந்த காரணம் சொல்லியாச்சு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வந்து கொஞ்சம் முயன்று முயன்று திருப்பி திருப்பி பார்த்தோம் இது பண்ணிருக்கோம். ஏன்னா அடுத்த வாரம் இவனுக்கு மேலான